சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் 3, 2023. தலைப்ப ஆண் கோல்டன் உரை சங்கீதம். நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். பொறுப்பு ரீதியான வாசிப்பு. சங்கீதம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படியிராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து சங்கீதம். அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. நான் உயிரோட்டிருக்கு மட்டும் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். பிரபுக்களையும் இரட்சிக்கத்திராணி இல்லாத மனுபுத்திரையும் நம்பாதேயுங்கள். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போம். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார், குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கிவிடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார், பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார், துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார், கர்த்தர் சதாகாலங்களிலும் அரசாளுகிறார், சீயோனே உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரிகம் பண்ணுகிறார். யோவான். அவர் அப்புறம் போகையில் பிறவிக்குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம், இவன் செய்த பாவமோ, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமுமல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமுமல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். பகற்காலமிருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத இராக்காலம் வருகிறது. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்றார். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேருண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான். அப்பொழுது அயலகத்தாரும் அவன் குருடனாயிருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும் இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவனல்லவா என்றார்கள். சிலர் அவன்தான் என்றார்கள். வேறு சிலர் அவனுடைய சாயலாயிருக்கிறான் என்றார்கள். அவனோ நான் தான் அவன் என்றான். அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது என்றார்கள். அவன் பிரதியுத்தரமாக, இயேசு என்னப்பட்ட ஒருவர் சேருண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வையடைந்தேன் என்றான். யோவான். இயேசு கூறினார், இப்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார், தேவனும் அவரில் மகிமைப்படுகிறார். யோவான். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னையல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதெதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். ரோமர். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும், மரணமானாலும், ஜீவனானாலும், தேவதூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். சங்கீதம். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்டப்பகலைப் போலவும் விளங்க பண்ணுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சித்தியுள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. கொலோசேயர். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடே கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய், உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரையொருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றியறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி, வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். ஒரு துளி நீர் கடலுடன் ஒன்று, ஒளியின் கதிர் சூரியனுடன் ஒன்றாக இருப்பது போல கடவுளும் மனிதனும் தந்தையும் மகனும் ஒன்றாக இருக்கிறார்கள். வேதம் வாசிக்கிறது, ஏனென்றால் நாம் அவரில் வாழ்கிறோம், நகர்கிறோம், இருக்கிறோம். நாசரேத்தின் இயேசு தந்தையுடன் மனிதனின் ஒருமைப்பாட்டை கற்பித்தார் மற்றும் வெளிப்படுத்தினார். இதற்காக நாம் அவருக்கு முடிவில்லாத மரியாதை செலுத்த வேண்டும். அவரது பணி தனிப்பட்ட மற்றும் கூட்டு. அவர் வாழ்க்கையின் வேலையை தனக்கான நீதிக்காக மட்டுமல்ல, மனிதர்களுக்கு கருணை காட்டுவதற்காகவும் செய்தார். அவர்களுடையதை எப்படி செய்வது என்று அவர்களுக்கு காட்டினார். ஆனால் அவர்களுக்காக அதை செய்யவோ அல்லது ஒரு பொறுப்பிலிருந்து விடுவிக்கவோ இல்லை. ஆன்மாவும் அதன் குணாதிசயங்களும் மனிதன் மூலம் என்றென்றும் வெளிப்படுவதை அறிந்த குரு நோயுற்றவர்களை குணப்படுத்தினார், பார்வையற்றவர்களுக்கு பார்வை அளித்தார், காது கேளாதவர்களுக்கு கேட்கிறார், கால் ஊனமுற்றவர்களுக்கு கால்களை கொடுத்தார் மற்றும் ஆன்மா மற்றும் இரட்சிப்பின் சிறந்த புரிதலை அளிக்கிறது. இயேசு நோயையும் பாவத்தையும் ஒரே மெட்டாபிசிக்கல் செயல்முறையால் குணப்படுத்தினார். பரம்பரை என்பது ஒரு சட்டம் அல்ல. நோய்க்கான தொலைதூர காரணம் அல்லது நம்பிக்கை ஆபத்தானது அல்ல, ஏனெனில் அதன் முன்னுரிமை மற்றும் கடந்த கால மரண எண்ணங்களை நிகழ்காலத்துடன் இணைக்கிறது. முன்கூட்டிய காரணமும் உற்சாகமான காரணமும் மனரீதியானவை. ஒரு வயது வந்தவருக்கு அவரது தாயின் பயத்தால் பிறப்பதற்கு முன்பே உருவான குறைபாடு இருக்கலாம். மனித நம்பிக்கையில் இருந்து பிடுங்கப்பட்டு அறிவியல் அல்லது தெய்வீக மனதை அடிப்படையாக கொண்டு எல்லாமே சாத்தியமாகும் அந்த நாள்பட்ட நோயை குணப்படுத்துவது கடினம் அல்ல. இது அறியாமை மற்றும் தவறான நம்பிக்கை, பொருள்களின் பொருள் உணர்வை அடிப்படையாக கொண்டது. இது ஆன்மீக அழகையும் நன்மையையும் மறைக்கிறது. இதை புரிந்து கொண்ட பவுல் சொன்னார், மரணமோ வாழ்வோ நிகழ்காலமோ வரப்போகும் விஷயங்களோ உயரமோ ஆழமோ வேறு எந்த உயிரினமோ கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்க முடியாது. இது கிறிஸ்தவ அறிவியலின் கோட்பாடு. தெய்வீக அன்பை அதன் வெளிப்பாடு அல்லது பொருளை இழக்க முடியாது. மகிழ்ச்சியை துக்கமாக மாற்ற முடியாது, ஏனெனில் துக்கம் மகிழ்ச்சியின் தலைவன் அல்ல. நல்லது ஒருபோதும் தீமையை உருவாக்க முடியாது. பொருள் ஒருபோதும் மனதை உருவாக்காது அல்லது வாழ்க்கை மரணத்தை ஏற்படுத்தாது. பரிபூரண மனிதன் கடவுளால் ஆளப்படுகிறான். அவனுடைய பரிபூரண கொள்கை பாவமற்றவன் மற்றும் நித்தியமானவன். நல்லிணக்கம் அதன் கொள்கையால் உருவாக்கப்படுகிறது, அதனாலேயே கட்டுப்படுத்தப்படுகிறது மற்றும் அதனுடன் இணைந்திருக்கிறது. தெய்வீக கோட்பாடு மனிதனின் வாழ்க்கை. மனிதனின் மகிழ்ச்சி என்பது உடல் உணர்வின் வசம் இல்லை. பிழையால் உண்மை மாசுபடுவதில்லை. மனிதனில் உள்ள நல்லிணக்கம் இசையைப் போலவே அழகானது, முரண்பாடு இயற்கைக்கு மாறானது, உண்மையற்றது. இசையின் அறிவியல் தூண்களை நிர்வகிக்கிறது. மனிதர்கள் பௌதிக உணர்வின் மூலம் நல்லிணக்கத்தை பெற்றால் அவர்கள் நல்லிணக்கத்தை இழக்க நேரிட்டும், நேரமோ அல்லது விபத்தோ அவர்களை பொருள் உணர்வை கொள்ளையடித்தால். நான்கள் மற்றும் முரண்பாடுகளில் மாஸ்டராக இசையின் அறிவியலை புரிந்து கொள்ள வேண்டும். பொருள் உணர்வின் முடிவுகளுக்கு விடப்பட்டால் இசை தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு குழப்பத்தில் இழக்கப்படும். புரிதலுக்கு பதிலாக நம்பிக்கையால் கட்டுப்படுத்தப்படும் இசை என்பது அபூரணமாக வெளிப்படுத்தப்பட வேண்டும். எனவே மனிதன் இருத்தலின் அறிவியலை புரிந்து கொள்ளாமல் தனது தெய்வீக கொள்கையை புரிந்து கொள்ள முடியாதது என்று ஒதுக்கி தள்ளுகிறான். யூகங்களுக்கு கைவிடப்பட்டு அறியாமையின் கைகளில் விடப்படுகிறான். மாயைகளின் வசம் வைக்கப்பட்டு முரண்பாடான பொருள் உணர்வுக்கு ஆளாகிறான். முரண்பாடான இசையை விட அதிருப்தி, முரண்பாடான மனிதர் ஒரு மனிதன் அல்ல. கேமராவில் உள்ள படம் அல்லது கண்ணாடியில் பிரதிபலிக்கும் முகம் அசல் அல்ல, இருப்பினும் அதை ஒத்திருக்கிறது. மனிதன் தன்னை படைத்தவரின் சாயலில் கண்ணுக்கு தெரியாத கடவுளின் மைய ஒளியை பிரதிபலிக்கிறான். பிரதிபலிப்பே தவிர பிரதிபலிப்பு வடிவில் சரீரத்தன்மை இல்லாதது போல் மனிதன் உண்மையான அனைத்தையும் போலவே கடவுளை, அவனது தெய்வீக கொள்கையை பிரதிபலிக்கிறான். ஒரு மரண உடலில் அல்ல. கடவுள் தன்னை போன்ற உருவமும் உருவமும் இல்லாமல் ஒரு பொருளற்றவராகவோ அல்லது மனதை வெளிப்படுத்தாதவராகவோ இருப்பார். அவர் தனது சொந்த இயல்பின் சாட்சி அல்லது ஆதாரம் இல்லாமல் இருப்பார். ஆன்மீக மனிதன் என்பது கடவுளின் உருவம் அல்லது யோசனை, அதன் தெய்வீக கொள்கையிலிருந்து இழக்கவோ பிரிக்கவோ முடியாத ஒரு யோசனை. பௌதிக புலன்களுக்கு முன் இருந்த ஆதாரங்கள் ஆன்மீக உணர்வுக்கு கை கொடுக்கும் போது இறை தூதர், வாழ்வு மற்றும் உண்மையின் இனிமையான உணர்வு மற்றும் இருப்பு ஆகியவற்றிலிருந்து எதுவும் அவரை கடவுளிடமிருந்து அந்நியப்படுத்த முடியாது என்று அறிவித்தார். மனிதன் கடவுளை பிரதிபலித்திருந்தால் மனிதனை கடவுளிடமிருந்து ஒரு நொடி பிரிக்க முடியாது. இவ்வாறு விஞ்ஞானம் மனிதனின் இருப்பை அப்படியே நிரூபிக்கிறது. கொலோசேயர் 3-4 பால் எழுதுகிறார், நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும்போது நீங்களும் அவரோடே கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். ஆன்மீகம் அதன் முழுமையிலும் தொடர்ச்சியிலும் வல்லமையிலும் புரிந்து கொள்ளப்படும் போது மனிதன் கடவுளின் சாயலில் காணப்படுவான். அப்போஸ்தலிக்க வார்த்தைகளின் முழுமையான அர்த்தம் இதுதான். அப்போது மனிதன் அவனது சாயலில் தந்தையைப் போல் பரிபூரணமானவனாகவும் வாழ்க்கையில் அழியாதவனாகவும் கடவுளில் கிறிஸ்துவுடன் மறைந்திருப்பான். மனித உணர்வு காணாத தெய்வீக அன்பில் சத்தியத்துடன் காணப்படுவான். மனிதனின் ஆன்மீக தோற்றம் இயேசுவை மனித முன்னிலையில் கொண்டு வந்த தெய்வீக விஞ்ஞானம் புரிந்து கொள்ளப்படும் மற்றும் நிரூபிக்கப்படும் நேரம் வரும். மனிதன் கடவுளின் அல்லது மனதின் பிரதிபலிப்பு, எனவே நித்தியமானவன் கடவுளிடமிருந்து தனி மனம் இல்லாதது, தெய்வத்திடமிருந்து ஒரு தரம் குறையாதது. எந்த உயிரையும் புத்திசாலித்தனத்தையும் படைப்பு சக்தியையும் கொண்டிருக்கவில்லை, ஆனால் தன்னை உருவாக்கியவருக்கு சொந்தமான அனைத்தையும் ஆன்மீக ரீதியில் பிரதிபலிக்கிறது. கடவுள் மனிதனின் தெய்வீக கொள்கை மற்றும் கடவுளின் சாயலில் உள்ள மனிதன் பிரிக்க முடியாத இணக்கமான மற்றும் நித்தியமானவர்கள். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.